ஆலயங்களும் அறநிலையத்துறையும் முருகபக்தர்கள் மாநாட்டில் அரங்கிட்ட அறநிலையத்துறை ஆலயங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது அறநிலையத்துறை அரங்கிட்டு நடக்கிறது, அது கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறது மாநாட்டுத் தீர்மானம். சம்பரிவாரம் இப்படி பேசுவது புதிதல்ல. அண்ணாமலை மாநிலத் தலைவராக இருந்தபோது பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதன் முதல் கையெழுத்து இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிப்பதே என்று அறிவித்திருக்கிறார். பெருங்கோவில்கள் செல்வவளமும் பெருஞ்சொத்தும் கொண்டுள்ளன. அவை அனைத்தும் மாமன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டன. இதற்கென கிராமங்களை தானமாக கொடுத்தனர். அவற்றில் உழைப்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்களையும் ஒதுக்கினர். இவை பற்றிய கல்வெட்டுகள் கோவில்களில் உள்ளன. மன்னராட்சிக் காலம் வரை கோவில்கள் அனைத்தும் மன்னர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வந்தன. கிழக்கிந்திய கம்பெனி பின்னர் பிரிட்டிஷ் அரசாட்சிக் காலத்தில் இந்த கோவில்களை கட்டுப்படுத்துவது யார், முறைப்படுத்துவது எப்படி என்ற கேள்வி எழுந்தது.
18-17 இல் கோயில்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி முதலான அறக்கொடைகளை கண்காணிக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த பொறுப்பு வருவாய் வாரியத்திடம் தரப்பட்டது. பின்னர் பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தபோது 18-57 இல் மத விவகாரங்களில் தலையிடுவதில்லை என அரசு முடிவெடுத்தது. இதனால் கோவில்கள் அந்தந்த பகுதி தர்மகர்த்தாக்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றன. தர்மகர்த்தாக்களாக பண்ணையார்கள், செல்வந்தர்கள், சனாதனிகள்தான் இருந்தனர். அவர்கள் கோவில் சொத்துக்களைச் சூறையாடினர். இதுபற்றி பிரிட்டிஷ் அரசுக்கு புகார்கள் பல சென்றன. ஆனால் பிரிட்டிஷ் அரசு கண்டுகொள்ளவில்லை. பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தது. இதனையடுத்து 1920 ஆண்டு சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்தது. கோயில் சொத்துக்கள் கொள்ளை போவதைத் தடுக்க நீதிக்கட்சி அரசாங்கம் முடிவெடுத்தது. பிரிட்டிஷ் அரசும் ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து 1927 இல் இந்து சமய அறநிலைய வாரியம் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் கோயில்கள் கொண்டுவரப்பட்டன.
நாடு விடுதலை அடைந்த பிறகு 1951 இந்து சமய அறக்கொடைகள் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காமராஜர் ஆட்சிக்காலத்தில் 1959 ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை என்ற தனி அரசுத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் கீழ் கோவில்கள் கொண்டுவரப்பட்டன. தற்போது சமணக் கோவில்கள் உட்பட 46,000 கோவில்கள் உள்ளன. இவற்றுக்குச் சொந்தமாக 500,000 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. விளைநிலங்கள் தவிர மனைகள் மற்றும் கட்டடங்கள் உள்ளன. மன்னர்களும் மக்களும் கொடுத்த விலை மதிக்க முடியாத தங்க வைர ஆபரணங்கள் இருக்கின்றன. இவை பற்றிய விரிவான விவரங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் உள்ளன. கோவில்களில் தங்க வைர நகைகள், விலையுயர்ந்த ஆபரணங்கள், பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள், வருவாய் ஈட்டித்தரக்கூடிய சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றன. அவை அந்தந்த வட்டாரத்தில் அதிகாரம் செலுத்தும் மையங்களாகவும் இருக்கின்றன. திருவிழாக்கள், கொண்டாட்டங்களுடன் அப்பகுதி மக்கள் குவியும் இடங்களாகவும் கோவில்கள் உள்ளன. இதனால் இந்துத்துவ அரசியலின் பின்னால் மக்களை திரட்டுவதற்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் கோவில்கள் உதவியாக இருக்கும் என RSS கணக்கு போடுகிறது. தங்களின் மதவெறி அரசியலை பயிற்றுவிக்கும் இடங்களாக அவற்றை பயன்படுத்தலாம் என திட்டமிடுகிறது. இதற்காக சங்கிகள் அரங்கிட்டு பேசுவதான் அறநிலையத்துறையே ஆலயங்களை விட்டு வெளியேறு என்பது. தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சிதம்பரம் கோவில், கேரளாவில் உள்ள கோவில்கள் படும்பாடுகள் எல்லாம் சங்கிகளின் பேச்சுக்கு எதிராக உள்ளன. மன்னர்களும் செல்வந்தர்களும் தானமாக கொடுத்தவை அனைத்தும் மக்களுக்கு உரியவை. அவை அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும்.